இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
டெக்கவேடே வானொலிப்பட்டி கரைகள் குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 24 தேதி சனிக்கிழமை 2018 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு நன்னெறி. தம்மையும் தங்கள் தலைமையையும் பார்த்து உயர்ந்தோர், தம்மை மதியார் தம்மை அடைந்தோர், தம்மின் இழியிலும் செல்லர் இடர் தீப்பர் அல்கு களியினும் செல்லாதோ கடல். இந்த நன்னறியினுடைய பொருள் என்னவெனில், கடலானது தன்னை அடுத்துள்ள உப்பம் களியிலும் சென்று பாய்வது போல, மேன்மையானவர்கள் தம்மை சார்ந்தவர்கள் தாழ்ந்து இருப்பினும் தங்களை பெரிதாக கருதாமல் அவர்கள் இருக்குமிடம் சென்று அவர்களுக்கு துன்பத்தை நீக்குவார்கள். தம்மையும் தங்கள் தலைமையையும் பார்த்து உயர்ந்தோர், தம்மை மதியார் தம்மை அடைந்தோர், தம்மின் இழியினும் செல்லர் இடதேப்பர் அல்கு களியினும் செல்லாதோ கடல் நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மோட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மோட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மோட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேர்களே. உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன்
தமிழ் ஒரு மொழியின் இலக்கண மரபுகளை தெளிவாக அறுதியிட்டு கூறும் நூல் பல மொழிகளில் இன்றளவுமே இல்லை. தமிழ் மொழியில் அத்தகைய நூல் ஒன்று வெகு காலத்திற்கு முன்பே இருந்ததென்பது தமிழின் சிறப்பாகும். இந்த நூல்தான் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் சரியான காலம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு தொன்மையான நூல் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. தமிழன் தளபதி பால்ராஜ், இவரை தெரியாத இலங்கை தமிழர்கள் யாரும் இருக்க முடியாது என்றால் அது மிகையாகாது. 80களின் ஆரம்பங்களில் விடுதலை புலிகளில் இணைந்து எமது மண்ணுக்காய் போராடி தனது போர் திறமையால் தளபதிகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர். இவரே விடுதலை புலிகளின் முதலாவது மரபு படை அணியான சார்ல்ஸ் ஆண்டனியின் முதலாவது தளபதி ஆவார். இவருடைய போராட்டத்தின் வீரியம் ஆனையிரவு ஊடரப்புச் சமரின் வெற்றியில் உலகையே வியக்க வைத்தது.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். மாவீர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மாவீர தினத்தின் சின்னம் என்ன? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். கார்த்திகை என்றாலே எமக்கெல்லாம் நினைவில் வருபவர்கள் மாவீரரே. அவர்களின் தியாகம் அளப்பெரியது. அவர்களின் நினைவாக இசைப்பிரியனின் இசையமைப்பில் கலைப்பருதியின் நெஞ்சையுருக்கும் வரிகளில் ரம்யாவின் குரலில் இதோ எம் தேசத்தின் வித்துக்களுக்கான பாடல் ஒன்று.
என்ன விசர் கதை கதைக்கிறேன்? சமர் வந்தால் எனக்கு தோட்டத்துக்குள்ளதானே பவையில
என்ன பெரிய காணிய வச்சிருக்கிறீர் தோட்டம் செய்ய?
காணி சின்னதோ பெரியதோ தோட்டம் செய்ய விரும்பினால் எப்படியும் செய்யலாம்.
இப்ப என்ன செய்வீர்கள் முதல்ல சொல்லு.
நானும் இருக்கிற மண்ணில வீட்டுக்கு முன்னுக்கு பூக்கண்டுகளும் வீட்டுக்கு பின்னுக்கு மரக்கறிகளும் வைக்கிறனா. மண்ணுக்கு பசலை எல்லாம் சேர்த்து கொத்தி கொண்டு இருக்கிறனப்பா.
பசலையோ? என்ன கடையில கொம்போஸ்ட் வாங்கி கலக்குவீரன்னு சொல்லும்.
உனக்கு என்ன வீட்டு பசலைய பத்தி தெரியாது? நான் அன்றாடம் பாவிக்கிற மரக்கறி கழிவுகள் எல்லாம் கொம்போஸ்ட் பின்னில சேர்த்து வச்சு அதைத்தானப்பா பாவிக்கிறேன்.
அப்ப புல்லு மட்டும் புள்ளையும் கேட்கலாம்.
ஓ, என்னவும் உக்க கூடியதா இருந்தா கேட்கலாம்.
அப்போ இனி லான் மோயிங் பண்ணும் போது புல்லை ஒரு கரையில் சேர்த்து உக்க விட வேண்டியதுதான்.
அது சரி, இதே மண்ணில் கலக்கிறீர்.
பசலைதான் அப்பா. இவற்ற மண்ணோட சேர்ந்து கலந்தால் எல்லா கண்டுகளும் நல்லா வளரும்.
என்னப்பா நடப்போறீரப்போ?
என்ன விருப்பமோ அதை நடலாம்.
அப்ப என்ன மிளகா, பைத்தங்கா, பாவக்காய், கத்தரிக்காய், பீன்ஸ் எல்லாம் நடுவீரோ?
ஓமோ, இவ்வளவு நட்டால் ஊர் மிரக்கறி மாதிரி இருக்கும். கத்தரிக்காய் என்ன கொஞ்சம் கூடுதலான பராமரிப்பு தேவை.
அப்ப பைத்தங்காய், பாவக்காய் எல்லாம் நல்லா வருமே?
ஓமப்பா, அவையெல்லாம் அந்த மாதிரி வரும்.
என்ன பூக்கண்டு நடுவு?
நாங்கள் என்னப்பா வடிவுக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கும் தானே பூக்கண்டு நடுற நாங்கள். ரோஸ், செவ்வரத்தை, டெய்சிஸ் இவையெல்லாம் அந்த மாதிரி வரும். வெயில் வர முதல் கொஞ்சம் ட்ரிம் பண்ணினா சரி, அந்த மாதிரி பூக்கும். மற்றதப்பா ஒருக்கா நட்டா திருப்பி திருப்பி நட தேவையில்லை.
சரிப்பா, அப்ப இப்ப இந்த மரக்கறிகள் எல்லாம் எப்ப நடுறது?
செப்டம்பர் முடிவுல சீட்ஸ வாங்கி நட்டீங்களா நவம்பர்ல ரெடியா இருக்கும்.
எங்கேயப்பா இவையெல்லாம் விக்குது?
சீட்ஸ் வாங்குறன்னு சொன்னா நல்ல கடையெல்லாம் வேண்டவளும். இந்த கிங்ஸ் பிளான் பேன் இருக்கோ அதுதானப்ப எங்களோட ஏசியன் கார்டனிங்கு சரியாக இருக்கும். இந்த பயட்டங்காயன் சொன்ன யார்க் லோங் பீன்ஸ், மிளகாய் வந்து ஏசியன் ஃபயர், கத்தரிக்காய் எக் பிளான் ஏசியன் பிரைடல்லும், மற்றது வந்து பாவக்காய், மெலன், பிட்ட கரலா, எல்லாத்தையும் நேம்களை பார்த்து வாங்க வேண்டும்.
நல்ல விஷயம் சொன்னீங்கப்பா. நான் சும்மா கடையில வாங்கி நட மிளகாய் உரைக்கவும் இல்ல, கத்திரிக்காய் மூட்டை முட்டையா சரியான விசல் வந்துச்சு தெரியுமா?
சரிப்பா, இந்த சீட்ஸ் இல்லாமல் கண்கள் வேண்டுறதா இங்க வேண்டுறது?
ஃபிளி மார்க்கெட்ல நல்லது கிடைக்கும், இல்லாட்டி கார்டன் ஷாப், பியர் ஹவுஸ், பனின்ஸ், மைக்ரோ டென்னு போக வேண்டியதான்.
சில இந்தியன் டைரி ஷாப் வழியவும் விக்கினோம்ப்பா.
ஓகே சரி, இந்த கண்டுகள் எல்லாம் நட்டாச்சு, பராமரிப்பு பத்தி சொல்லுங்க.
பராமரிப்பு என்ன? தண்ணி விடுறதானே இப்ப முக்கியம். இதுல
எப்ப தண்ணி விட்டா நல்ல நினைக்கிறீர்கள்? காலமேலயோ மத்தியானமோ இல்ல இரவோ?
காலமேல தண்ணி விடுறதானப்பா நெல்லாம், மத்தியானம் சரியான வெக்கையா இருக்கும். மண் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும், கண்டுகளுக்கு பெருசா தண்ணி கிடைக்காது.
இரவென்றா சுகம் தானேப்பா?
இல்ல இல்ல, இரவுல ஏற்கனவே மண் மொய்ஸ்டா இருக்கும், பங்கல் வருத்தம் வர்றதுக்கு இரவு தண்ணி ஊக்குவிக்குமாப்பா.
சரி, அப்ப அந்த நத்த பூச்சிகளை என்ன செய்யலாம்?
நத்தைகளுக்கண்டா உப்பு தூவலாம், அல்லாட்டிக்கு கோப்பித்தூள், முட்டை கோது இவையெல்லாம் தூவலாம். அப்படி உமக்கு பெஞ்சியன்னா ஸ்லக்கன் ஸ்னைல் பெலச்ச வண்டி போடும்.
அப்ப பூச்சிக்கப்பா?
பூச்சிகளுக்கு எண்ணெயும் டிஷ்வாஷிங் லிக்விடும் தண்ணியும் கலந்து போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். மற்றது இன்னொரு விஷயம் இருக்கப்பா, அங்கட மிளகாத்தூள் இருக்கல்லோ, அதுவும் கொஞ்சம் சோப்பு தண்ணியும் சேர்த்து போட்டு வடிச்சு போட்டு நீங்க அடிச்சு பேரங்க, பட்டண்டு பூச்சி எல்லாம் பறக்கும்.
இது ஒன்றும் இல்லாம ஏதாவது ஈஸியா சொல்லுமாப்பா?
உமக்கு இயற்கையாகவும் செலவு இல்லாத முறையிலும் சொல்லித்தந்தால் நீர் என்னண்டா வாங்கித்தான் அடிப்பீர் என்று நிக்கிறீர். நீர் அப்படி என்ன கார்டன் சென்டருக்கு போய் காட்டை எழுத்து வேண்டி அடி.
என்னமோ சின்ன இடமோ பெரிய இடமோ, ஒரு சின்ன மரக்கறி தோட்டம் இல்லாட்டி ஒரு பூத்தோட்டம் செய்து பாருங்களேன், மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா?
சரி, அப்ப நாங்களும் சாமிக்கு வீட்டுல பூக்குற பூவையும் சமையலுக்கு வீட்டுல காய்க்கிற மரக்கறியையும் சேர்க்கிற மாதிரி இந்த வருடம் தோட்டம் செய்தால் போச்சு.
பண்ணுங்க பண்ணுங்க, எல்லாரும் அவங்க தோட்டத்துல இருந்து எனக்கு ஒரு ஒரு மரக்கறிய எடுத்துட்டு வந்து கொடுத்தா போதும்.
எனக்கு மிரகறி ஒண்ணும் வேண்டாம், நீங்கள் சமைச்சு போட்டு கறிய கொண்டு
வந்தாங்க. அடுத்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இழந்தது எல்லாம் திரும்பித்தா என்று இறைவனிடம் கேட்டேன். இழந்ததை எவை என்று இறைவன் கேட்டான். பலதும் இழந்திருக்கிறேன், கணக்கில்லை என்றேன். பட்டியல் ஒன்றிட்டு சொல்லவா ஏனும்? காலம் மாற்றத்தில் இளமையை இழந்தேன், கோலம் மாறி அழகை இழந்தேன், வயதாக உடல் நலம் இழந்தேன், எதை என்று சொல்வேன் நான்? இறைவன் கேட்கையில் இழந்ததை எத்தனையோ அதையெல்லாம் மீண்டும் தா என்றேன். அழகாய் சிரித்தான் இறைவன். அப்புறம் சொன்னார், கல்வி கற்றதால் அறியாமை இழந்தாய், உழைப்பின் பலனால் வறுமையை இழந்தாய், உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய், நல்ல பண்புகளால் எதிரிகளை இழந்தாய். சொல்லு, இன்னும் பலதுண்டு, தரட்டுமா அத்தனையும் திரும்பி என்றார். நானோ திகைத்தேன். இழப்பின் மறுபக்கம் இது என்று உணர்ந்தேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பெரிதுதான். இழந்ததை அறிந்தேன், இதயம் தெளிந்தேன். இறைவனோ மறைந்தான். உங்களிடம் இருப்பவற்றில் திருப்தியின்றி ஆசைப்பட்டவை உங்களுக்கு கிடைத்து விட்டால் மனநிறைவு கிடைத்து விடுமா என்ன? மனநிறைவு என்று சொன்னால் நீங்க எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம் என்று இல்லை. மனநிறைவுனா உங்கள்கிட்ட உள்ளதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு பொறுமையாக ஆசைப்பட்டதுக்கு உழைத்து காத்திருப்பதுதான்.
மாவீர தினம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் 27 தேதி கொண்டாடப்படுகிறது. மாவீர தினத்தின் சின்னம் கார்த்திகை பூ. இந்த கார்த்திகை பூவின் சிறப்பு கார்த்திகை மாதத்திலேயே பூக்கும் என்பது.
எமது இறுதி நிகழ்ச்சி கீவியின் குரல். இந்த மாதம் கீவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க.
உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணேன் ஏன் நீயும் வந்தாய் எந்த பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கு முன்னே அட நீ பிறந்ததேன். நான் பிறக்கும் போது நீ உந்த கையில் என்ன ஏண்ட தானா. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நின்று சொல்கின்றது.
கீவியின் குரலில் திளைத்த உங்களை மேலும் மகிழ்விக்க ஒரு நகைச்சுவை துணுக்கு இதோ.
என்னப்பா இந்த டாக்டர் இவ்வளவு டெஸ்ட் எல்லாம் செய்கிறாரு?
ஊர்ல இருக்கிற அவ்வளவு வெறுத்தான்னு சொன்னா அந்த ஆள் என்னதான் செய்யறது?
மிஸ்ஸஸ் சிவானந்தம்
இங்க பொறுங்கப்பா, டாக்டர் கூப்பிடுற.
மிஸ்ஸஸ் சிவானந்தம் உங்களோட கொஞ்சம் தனியா கதைக்க வேணும்.
என்ன டாக்டர்?
நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் சாப்பிட வைக்க வேணும். அவரை எப்பவும் ஹாப்பி மூட்ல வச்சிருங்கோ. அவருக்கு பிடிச்சத சமையுங்கோ. அவருக்கு பிடிச்சத கதையுங்கோ. உங்களோட பிரச்சனையில அவருக்கு சொல்லாதீங்கோ. எப்ப பார்த்தாலும் டிவி ஃபேஸ்புக் பார்க்காதீங்கோ. வாட்ஸ்அப்பையும் க்ளோஸ் பண்ணுங்கோ.
ஓகே டாக்டர், பிரச்சனை இல்லை.
ஏனப்பா இவ்வளோ நேரம் டாக்டர் கிட்ட என்னதான் கிடைச்சிட்டு இருந்தீங்க?
அது ஒன்றும் இல்லையப்பா, நீங்கள் கெதியா போய் சேர்ந்துருவீங்களா?
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜ் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதோ. எமது தமிழ் மூத்தோர்களுக்காக
தமிழோசை நேயர்களுக்கு காலை வணக்கம். அடுத்த 30 வருடங்கள் வாழ்க்கை முறையில் எப்படி எப்படி எல்லாம் மாறப்போகிறது என முன்கூட்டியே கருத்துக்களை தொழில்நுட்ப வல்லுநர்கள், பேராசிரியர்கள், பொருளாதார நிபுணர்கள பலரும் கூறுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன். 2050 ஆண்டு ஒரு முதிய பராமரிப்பு இல்லத்தில் எழும்ப முடியாமல் படுத்திருப்பார். அப்போது கதவு திறக்கப்படும். இயந்திர மனிதன் ரோபோ வருவார். வந்து இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் இவைகளை பரிசோதிப்பார். தலையணையின் கீழே உள்ள சென்சார் என்ற கருவியால் கணிக்கப்படும். பின்பு கணனியால் இயங்கும் பராமரிப்பாளர் வந்து காலை உணவை கொடுப்பார். அதுவும் உணவு தயாரிப்பு மிஷினால உணவு சத்து விவரங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கும். அதன்பின் வேறொரு மிஷின் வந்து அந்த முதியவரை கட்டிலிருந்து தூக்கி வெளியே சாரதி இல்லாத காரில குடும்பத்தாரை பார்க்க போகக்கூடியதாக இருக்குமாம். இப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும் என்று இப்பவே கணிக்கிறார்கள். அடுத்து ரோபோ இயந்திர மனிதன் பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்ததே. மென்மையான சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறது இந்த ரோபோ. மேலும் மன நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது, வயதானவர்களை பராமரிப்பது, நோய்களை கண்டறிவது, காயங்களுக்கு மருந்திடுவது, குளிப்பாட்டுவது என இன்னும் எதிர்பாத பாராத அளவிற்கெல்லாம் மாறி வரப்போகிறது. 2020 200 மில்லியன் கருவிகள் இணையதளத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். அவை பேசவும் செய்யும். 2050 உலகம் முற்று முழுதாக மாறிவிடும். 9 கோடி உயிர்கள் பூமியில் நடமாடும். உணவு உற்பத்தியும் பெரிய சவாலாகத்தான் அமையும். இரு மடங்களவு உணவுகள் தேவைப்படும். செயற்கை நுண்ணறிவு இந்த இயந்திர மனிதனும் செயற்கை நுண்ணறிவும் மின்சாரம் போல ஒன்றிணைந்துவிடும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விவரங்கள் யாவும் வீடுகளில் உள்ள கருவிகளில் சேகரிக்கப்படும். இயற்கையாக அமைந்த வேலைகள் எல்லாம் மைக்ரோ லெவலுக்கு மாற்றப்படும். தொழில்நுட்பம் எப்போதும் இல்லாத அளவு மாற்றம் அடையும். இவைகளில் பிழைகள் ஏற்படும் அபாயமும் அழிவும் ஏற்படலாம். ஆஸ்திரேலியா எதிர்பார்க்கிறது 5 மில்லியன் ஆஸ்திரேலியா வேலைகள் அடுத்த 10-15 வருடங்களில் 40% தானாக இயங்கக்கூடும். புதிய வேலைகள் பற்றி கணக்கெடுக்க முடியாது, அவை உருவாக்கப்படும். மனிதர்கள் செய்த வேலைகள் ரோபோட்ஸ் செய்ய தரும்போது வேலையில்லா பிரச்சனை, வாக்கு தயாரம் உயருமா என்ற கேள்விகள் எல்லாம் எழத்தான் செய்யும். ஆனால் விரைவில் எல்லாமே மாற்றமடையும். இப்போது பாருங்க, அதிகமானோர் கைகளில் ஸ்மார்ட் போன், இதுவும் ஒரு வகையில் சின்னொரு கம்ப்யூட்டர் போல செயல்படுகிறது. இப்படியே கணினி யுகம் நீண்ட காலம் தொடருமாயின் மனிதனால் செய்யும் வேலைகளுக்கு ஆபத்து. புதியவற்றை அறிமுகப்படுத்தலாம். கணினி யுகம் எல்லாவற்றையும் மாற்றும். ரோபோதான் எல்லா வேலைகளையும் செய்யும். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திர மனிதன்தான் ஒவ்வொரு செயலிலும் ஊடுருவும். புதுமையான இயந்திர மனிதன் பொது இடங்களில் வரத் தொடங்கும். குரல்களை கண்டறியும் திறமை கொண்டதாக இருக்கும். அப்பிள், கூகுள், அமேசன் போன்ற நிறுவனங்கள் குரல்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடுகளை விற்றது. இப்போ லைஃப் பாக்ஸ் என்ற நிறுவனமும் வருங்காலங்களில் தானாக செயல்படும் மிஷின்கள் பொருத்தப்பட்டிருக்கும் வீடுகளை விற்கும். அதற்கு பார்ட்னர் என்ற பெயரும் சூட்டுவார்கள். அவை கண்ணாடி முதல் சுவர்களிலும் பொருத்தப்பட்டு இருக்கும். வீட்டுக்காரர் கண்ணாடிக்கு முன் நின்றால் அவர்களின் உடல்நிலை மற்றும் உணர்வுகளை கண்டு அறிந்து செயல்படும். நாம் களைப்பாக இருப்போமாயின் நல்ல பாட்டுகளையும் போட்டு எங்களை உற்சாகமாக்கும். தொழில்நுட்பத்தால் வீடுகளில் உள்ள கருவிகள் வீட்டில் உள்ளவர்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். வைரஸ் சென்சர் கருவிகள் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் மாசுபடுத்தப்பட்ட காற்றுக்கள் வராமல் தடைப்படுத்தும். அடுத்தது ஃபிட்னஸ் வாட்ச் அதுவும் அறிமுகமாகும். உடலின் நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தேகாப்பியெல்லாம் கணக்கில் எடுக்கும். டாய்லெட் தானாகவே சிறுநீரகத்தை பரிசோதிக்கும். ஸ்மார்ட் போன் தவறாது செல்ஃபி எடுத்து இதனை கொண்டு தக நிலை பற்றிய விளங்கிக் கொள்ளும். உணவு பற்றி என்ன கூறுகிறார்கள் என்றால், தலையணைக்கு கீழே உள்ள பயோசென்சர் இருக்குமாம். அது நாம் நித்திரையில் இருக்கும்போது தேவையான குறிப்புகளை எடுக்கும். பின் உணவு இயந்திரம் மூலம் தேவையான உணவு வழங்கப்படும். 2030 முன்மாதிரியான உணவு இயந்திரம் ஒன்று கேட்டுல போல வந்துடும். லேபில் இறைச்சியும் வளர்ப்பார்கள். மிருகங்களின் கலங்களோட வேறு ஆக்சிஜன் சத்துப்பொருள்கள் எல்லாம் கலந்து நல்ல இலகுவாக முதியோர்களுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் இறைச்சி உண்டாக்கப்படும். மற்றது ஒமேகா 3 சத்துள்ள புழுக்கள் உணவு, அவை மற்ற இறைச்சிகளோடு ஒப்பிடக்கூடிய மிகவும் சத்துள்ளதாக வரும். பூச்சி வகைகள் நல்ல சத்துள்ளவை. கிரிக்கெட் என்ற ஒரு பூச்சி, அந்த பூச்சியின் மா புரசத்து மிக்கதாக இருக்கும். மற்றும் வாகனங்கள் தானாக இயங்கும். போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் கருவி கூட தேவை வராது. வாகனங்கள் ஒன்றோடொன்று பேசிக்கொள்ளும். வானத்தில் பறக்கவும் கூடும். விபத்து இறப்புகள் வராது. வாகனங்கள் தரித்து நிற்கவும் தேவையில்லை, உடனுடனே வீட்டுக்கு சென்று வரும். அதோடு இப்போது சோனி நிறுவனம் இயந்திர நாய்க்குட்டி ஒன்றையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நாய் செயற்கை நுண்ணறிவால் இசமானர்களின் குரல்கள் முகங்களையும் கண்டுகொள்ளும். இந்த நாய்க்குட்டி வீட்டுக்காரர்களிடம் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளும். ஜப்பானில் இந்த நாய்க்குட்டியை போல காணலாம். இந்த ரோபோ சிகிச்சையால் முதியோர்களுக்கு நன்மைகள் வரும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி.
அந்த நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய டிசம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்பெறுகின்ற டிசம்பர் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் பெருமையுடன் வழங்குகின்ற கிறிஸ்துமஸ் தின விசேட சிறப்பு நிகழ்ச்சியானது எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4:30 தொடக்கம் இரவு 9:30 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்விலும் தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில தேசிய மாவீரர் தினம் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி நவம்பர் மாதம் மாலை 6 மணி முதல் இலக்கம் 13 மேவேதி மவுண்ட் ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே கொடி ஏற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ரோஸ்கில் போர் நினைவு மண்டபம் இலக்கம் 13 மேவீதியிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று தமிழ் கல்வி பூங்கா அமைப்பிடமிருந்து இந்த அறிவித்தல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அரும்புகள் 2018 தமிழ் பூங்கா சிறார்களின் வருட கலை நிகழ்விலே கலந்து ஊக்குவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். அனுமதியை முற்றிலும் இலவசம். இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் மாலை 6 மணி முதல் அரங்கேற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் இந்த நிகழ்விலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். அல்லது நேர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த விரியும் மட்டுக்கள் குழுவினர் அன்றி புஷ்பராணி ஆகியோரோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
சொன்னது நீதானா.